நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் பத்மராஜ்.
வணக்கம் ரேணுகா. வணக்கம் SBS நேயர்களே.
டாக்டர், உங்களை நீண்ட இடைவெளிக்கு பின்னர், நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி டாக்டர். இந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் வந்து கண் நலம் தொடர்பான மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. எனவே நாங்கள் சில முக்கியமான விடயங்கள் பற்றி பேசுவோம். முதலில் இந்த கண் தொடர்பான பரிசோதனை, அதை வந்து 2 பிரிவாக பார்ப்போம். முதலாவது, ஒரு குழந்தை ஒன்று பிறக்கிறது என்றால் அதனுடைய கண் பரிசோதனையை நாங்கள் எப்போது ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள்.
பிறந்த உடனே அது வழக்கமாக அந்த பீடியாட்ரிஷன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல பாப்பி நம்ம பிள்ளைண்ட கண்ணு அவையில எதுவும் பிள்ளையண்டும் கண்டுபிடிக்காட்டி ஒரு 6 மாசத்துல இன்னொருக்க நீங்கள் அந்த நர்ஸ் ஒருவர் வருவா அவங்களைய செக்அப் பண்றதுக்கு, அந்த பிள்ளைய செக்அப் பண்ணிக்கலாம். அவன் 6 மாசத்துலயே ஒரு கண்ணை ஒரு டெஸ்ட் பண்ணுவான். ஆனா உங்களுக்கு ஏதும் ஒரு கண் பிள்ளை பார்க்காத மாதிரியோ, இல்லாட்டி கண்ணுல கருவிழியில எதுவும் வெள்ளையா படர்ந்திருந்து அப்படி எதுவும் உங்களுக்கு அந்த சஸ்பிஷன் இருந்தா நீங்கள் ஒரு பீடியாட்ரிக் ஐ ஸ்பெஷலிஸ்ட், அதாவது பிள்ளைகளை பார்க்கக்கூடிய ஒரு கண் மருத்துவர் காட்டுறது முக்கியம். எல்லாத்தையும் ஒரு பிரச்சனை இல்லாட்டி 3 வயசுல, அதாவது உங்களோட பிள்ளை அந்த பிரிப்புக்கு போகும் முதல் 3 வயசுலயும் ஒரு நீங்கள் கண்ணை காட்டி அந்த கண்ணுல 2 கண்ணும் சரியா ஒர்க் பண்ணுதுண்டு நீங்களுக்கு டெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி 6 வயசுல பிள்ளை ஸ்கூலுக்கு போக முதலும் ஒருக்கா டெஸ்ட் பண்றது நல்லம். உங்களுக்கு எதுவும் ஒரு சஸ்பிஷன் இருந்தா தச்சுலா இந்த கண் ரெண்டும் நேரா பார்க்காமல் ஒரு பக்கத்துக்கு ஒரு கண் ஒரு பக்கத்துக்கு சாஞ்சிருந்தா, அதாவது வாக்கு கண்ணுன்னு சொல்லுவினம், இல்லாட்டி அந்த பிள்ளை வந்து கிட்ட டிவியோ எல்லாத்தையும் பார்க்கறது கிட்ட போயோ டிவிக்கு கிட்ட போய்தான் பார்க்க முடியுமா இருந்தா சில நேரம் பிள்ளைக்கு கண்ணாடி தேவைப்படலாம். இல்லாட்டி கண்ணை ஒரு தலை ஒரு பக்கம் சரிஞ்சிருந்து பார்த்து இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு சில நேரம் அந்த அஸ்டிக்மெட்டிசம் ஒரு பிரச்சனை இருக்கலாம், அதுக்கு கண்ணாடி தேவைப்படலாம். ஏன்னா சில நேரம் இந்த கண்ணாடியை பிள்ளைகளுக்கு தேவைப்படைக்கல, நீங்கள் அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு பிள்ளைக்கு நீங்கள் கண்ணாடி போடாட்டி சில நேரம் ஒரு கண் வந்து ஒரு லேசி ஐயன்னு சொல்லி நம்ம ஒரு சோர்வாயா வந்துடும், அந்த கண் வந்து சரியாவே டெவலப் பண்ணாது. ஒரு நீங்கள் அது கிட்டத்தட்ட கண் டெவலப்மெண்ட் ஒரு 12 வயசு மட்டுக்கும் போகும், நீங்கள் அதுக்கு முதல் இதை கண்டுபிடிச்சு தீர்க்காட்டி அந்த கண் பார்வை வந்து பிறகு கண்ணாடி போட்டாலும் இம்ப்ரூவ் பண்ணாமல் இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதனுடைய நீங்க கட்டாயமாக ஒரு 3 வயசுல அல்லது 6 வயசுல இல்லாட்டி ஒவ்வொரு 2 இயர்ஸ் இந்த கண்ணு பார்வை பிள்ளைக்கு 2 கண்ணையும் சரியா இருக்குன்னு டெஸ்ட் பண்றது முக்கியம்.
சரி, இப்ப அதே போன்று பெரியவர்களை எடுத்துக்கொண்டால் டாக்டர், நாங்கள் எப்போதிருந்து இந்த கண்ணை ஒழுங்காக பரிசோதிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள்.
வழக்கமாக பெரியவர்களுக்கு எதுவும் கண்ணில எதுவும் அடிபட்டாலோ அல்லது அவர்களுக்கு கண் பார்வையில தூர பார்வை அல்லது கிட்ட பார்வை பிரச்சனை இருந்தாலோ, இல்லாட்டி அவருடைய ஃபேமிலியில அவன் குடும்பத்துல யாருக்கும் கண் பிரச்சனை இல்லை, குளோகோமாவோ அல்லது கேட்ராக்டோ எதுவும் ஒரு புறவி குணம் ஜெனட்டிக்கா வரக்கூடிய கண் பார்வை பிரச்சனைகள் இருந்தாலோ அவர்கள் அதை ஆரம்பத்துல கண்டுபிடிக்கிற நல்லம். இல்லாட்டி அவர்களுக்கு சின்ன கண்ணாடி போடுறார்கள் என்றால் வழக்கமாக அந்த ஆப்டோமெட்ரிஸ்ட் every 2 years அதை செக் பண்ணி பார்ப்பினோம். உங்களுக்கு கண்ணில அவைகள் ஏதும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு கண்டறிஞ்சிச்சினோம்டா அவைகள் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்டுக்கு அனுப்பினோம். அப்புறம் நீங்கள் ஐ ஸ்பெஷலிஸ்ட பார்த்து நீங்கள் அவர் சொல்ற மாதிரி அவற்றை அறிவுரைகளை ஃபாலோ பண்றது முக்கியம். அதை விட உங்களுக்கு இப்போ சத்துல உங்களுக்கு டயபிட்டிஸோ மற்றது பிளட் ப்ரெஷரோ மற்றது அந்த மாதிரி ஏதும் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் கண் பரிசோதனை செய்ய வேண்டும்.
அடுத்தது டாக்டர், இப்போ எங்களது உடலில் ஒவ்வொரு உறுப்பும் முக்கியமானது, அந்த வகையில் கண் மிக மிக பிரதானமானது. குறிப்பாக இந்த கண்களில் தென்படுகின்ற அறிகுறிகளை வைத்து எங்களது உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்று கண்டுபிடிக்கலாமா? அப்படி இருந்தால் அதை பற்றி எங்களுக்கு விளக்க முடியுமா?
ஓமாம், நிச்சயமாக கண் ஒரு முக்கியமான உறுப்பு, அதாவது எங்களது ஐம்புலன்கள்ல முக்கியமானது கண். அப்ப நீங்கள் கண்ணில டிஃப்ரெண்ட் பகுதிகள் இருக்குன்றது, வெளியில இருந்து கண் வெளியில இருந்து உள்ளுக்க போனீங்களா கண் இமை கண் அது லிட்ஸ், அது அதுல சில நேரம் உங்களுக்கு கண்ணு மேல ஒரு துடிப்பு அதுகள் இருந்தால் சில நேரம் அது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்து கண் ஆரோக்கியத்துல ஏதும் பிரச்சனை இருக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அல்லது நீங்க சரியா ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லாட்டி கூட ஆல்கஹால் காஃபி அதுகள் குடிச்சாலும் இந்த கண்ணுல இந்த இமை ட்விச்சிங் வரலாம். மற்றது அலர்ஜி அதுகள் இருந்தேன்டா உங்களுக்கு அந்த கண் சிவப்பு வந்து கண் இச்சியா இருக்கலாம், அதாவது கன்ஜங்டி அலர்ஜி கன்ஜங்டிவைட்டன்னு சொல்லுவோம். இல்லாட்டி இந்த சூரிய வெளிச்சத்துல கன நேரம் இந்த சன்பிளாக் போடாமல் இருந்தீங்களா சில நேரம் அதையும் அதுவும் கண்ணை பாதிச்சு சில பேருக்கு அந்த சிவப்பு ஒரு சவு மாதிரி வளரும், அது டெரிஜியம் என்று சொல்லுவோம், அல்லது பிங்கி குழாண்டு, அதாவது கண்ணுண்ட விழிவன் படலத்துல ஒரு சவு மாதிரி ஒன்று வளர்ந்து அதுவும் கண் பார்வைய பாதிப்படையலாம். அதுக்குள்ள போ கண்ணுக்கு வெளியில ஒரு கிளியர் இருக்கு, அதுக்கு வந்து கிளியர் பகுதி இருக்கு விழிவன் படலம் என்று சொல்லுவோம், அதுக்கு வந்து கோனிய. இது வந்து சில நேரம் ட்ரைனஸால பாதிக்கப்படலாம், நீங்கள் அதிகமாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க, இல்லாட்டி சில பேருக்கு வந்து வழக்கமாகவே அவங்க உடம்புல ஒரு ட்ரைனஸ் இருக்கிறதுனால ட்ரை ஐஸ் அண்டு அது வரலாம். சில பேருக்கு அந்த கருப்பு மொழிக்கு பக்கத்துல ஒரு வெள்ளையான ஒரு ரிங் ஒன்று வரலாம், அதுக்கான ஆக்கஸ் ஒன்று சொல்லுவோம், அது வந்து ஆக்களுக்கு கூட கொலஸ்ட்ரால் இருந்தால் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. இப்படி வெவ்வேறு பகுதிகள், மற்றது கண்ணுக்குள்ள அந்த லென்ஸ் இருக்குது, கண் ஒரு கேமரா மாதிரி, அந்த லென்ஸ் வந்து சில நேரம் கிளவுடியா வரலாம், அது வந்து கேட்டராக்ட்னு சொல்லுவோம், அது வந்து டயபிட்டிஸால வரலாம். எல்லாரு ஆக்களுக்கு வயசு போக 60 வயசுக்கு 70 வயசுக்கு மேலே இருக்கிற ஆக்களுக்கும் அந்த லென்ஸ் வந்து கிளவுடியா வரலாம். மற்றது சில நேரம் சில மருந்து வகைகளும் கண்களை பாதிக்கக்கூடும், நீங்கள் ஏதும் ஸ்டீராய்டு மருந்துகள் எடுத்துக்கிறீங்களா அதுவும் அந்த கேட்டராக்ட் வர சான்ஸ் இருக்குது. பிறகு கண்ணுக்கு பின்பகுதியில் இருக்கிற ரெட்டினான் இருக்கு, அந்த ரெட்டினால நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கு, அந்த பிளட் வெசல்ஸ் வந்து டயபிட்டிஸ் அல்லது இரத்த கொதிப்பு இருக்கிற ஆக்களுக்கு, அதாவது நீரழிவு அல்லது இரத்த கொதிப்பு இருக்கிற ஆக்களுக்கு இந்த பிளட் குருதி நாளங்கள் வந்து வெடிச்சு சில நேரம் ப்ளீட் பண்ணி அவளுக்கு அந்த பார்வையில் ஒரு கொட்டு போட்ட ஃப்ளோட்டஸ் மாதிரி தெரியலாம். இல்லாட்டி அவர்களுக்கு சில பேருக்கு அந்த ஃப்ளோட்டஸ் வந்து ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் அண்டு அந்த ரெட்டினா பிரிஞ்சாலும் அது வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. இப்படி பல்வேறு விதமான நோய்களின் அறிகுறிகளை நாங்கள் கண் பரிசோதனை செய்வதன் மூலம் அந்த நோய்கள் அந்த கண்ணை அதிகமாக தாக்காமல் இருப்பதற்கான ஆலோசனைகளை நீங்கள் கண் வைத்தியரோட ஆலோசித்து நீங்கள் அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தால் கண் பார்வை பாதிப்படையாத ஓரளவு நீங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும்.
சரி, நீங்கள் முதலாவது அறிகுறியாகவே இந்த ஐ ட்விச்சிங் கண் துடிப்பதை பற்றி சொன்னீர்கள் டாக்டர், அது ஏன் ஏற்படுகிறது என்றும் சொன்னீர்கள், அதை எப்படி நாங்கள் தடுக்கலாம் அல்லது தவிர்க்கலாம் இந்த கண் துடிப்பதை?
இது கொமனா நீங்கள் நான் சில பேருக்கு பேஷண்ட்ஸ் வரும்பொழுது கண்ணு துடிப்பான்னு சொல்லுவேன், நானும் சொல்லுவேன் எனது கண்ணும் சில நேரம் துடிக்கிறது தான் என்று, அது ஒரு பெரிய பிரச்சனை அண்டு இல்லை. சில பேருக்கு டயர்டா இருந்தால் அல்லது காஃபி அதுகள் கூட குடிச்சால் அல்லது கண் ட்ரைனஸ்ஸா வந்தால் அல்லது ஸ்மோக்கிங் அந்த ஏர் பொல்யூஷன் அதுகளாலேயும் இருக்கலாம். இது வந்து ஒரு மைனர் ப்ராப்ளம் தான். வழக்கமாக இந்த கண் துடிப்பு வந்து ஒரு 1 to 2 hours இல்லாட்டி ஒரு 2-3 நாளையில அது போயிடும், இடக்கிட வந்து போகலாம். அதுக்காக அதுகளை நீங்கள் இந்த காஃபி மற்றது இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன் ஸ்மோக்கிங் அதுகளை குறைப்பதன் மூலம் இந்த கண் துடிப்பை குறைக்கலாம். ஆனால் சில நேரத்தில் இந்த கண் துடிப்பு வந்து பாரதூரமான ஒரு நியூரலஜிக்கல் ப்ராப்ளத்தாலையும் வரலாம், அதாவது அந்த அப்படி வாரவர்களுக்கு வந்து மற்ற அறிகுறிகளும் இருக்கலாம். இந்த கண் துடிப்போட அவர்களுக்கு அந்த லிப் வந்து கொஞ்சம் ரூப்பியா இருக்கலாம், இல்லாட்டி அந்த முழு பக்கமும் வாயில இருக்கிற மசில்ஸும் அந்த வாயின் பக்கத்துல இருக்கிற மசில்ஸும் ஒரு துடிச்சு மற்றது உடம்புல வெவ்வேறு மசில்ஸும் துடிப்புகளோட அதுகளோட இருந்தால் அவர்களுக்கு சில நேரம் நியூரலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் லைக் பார்க்கின்சன்ஸோ அப்படி ஏதும் ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கலாம். ஆனா அப்படியான உங்களுக்கு அந்த கண் துடிப்பு சரியான மோசமா இருந்து மற்ற உறுப்புகளையும் துடிப்புகள் வந்தோன்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்றது பெட்டர். சில பேருக்கு கண் துடிப்பு அப்படி கூட வந்து கண்ணை திறக்க முடியாமல் இருக்கு, பார்வை குறையலாம். அவர்களுக்கு சில நேரம் நாங்கள் அந்த போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த மசில்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, அதை குறப்படுத்துறதுக்கு அது ஆக மோசமாக இருந்தால்.
சரி டாக்டர், இப்ப அடுத்தது வந்து எங்களுக்கு விண்டர் காலங்களில் அவ்வளவாக நாங்கள் வெயிலை பார்ப்பது குறைவென்றபடியால் ஓரளவுக்கு பரவாயில்லை, குறிப்பாக இந்த கோடை காலங்களில் எல்லாம் இந்த மிகவும் பிரைட்டான மிக பிரகாசமான சூரிய ஒளியை பார்ப்பதில் பலருக்கு பிரச்சனை இருக்கலாம், கண் கூசுகின்ற பிரச்சனைகள், இதை குறித்து நாங்கள் என்ன செய்யலாம் டாக்டர்?
கண் கூசுறதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்கு. வழக்கமாக நார்மலா இருந்தாலே இந்த வெளியில போற சில நேரத்துல நாங்கள் சாதாரண கண் வந்து ஒரு ஒரு சாஃப்டான ஒரு ஆர்கன் உண்டு, அதை நீங்கள் ஸ்பெஷலி அது சன்லைட் எக்ஸ்போஷரால பல பாதிப்படையலாம். இப்ப நான் முதலே கூறினேன் இந்த சவு மாதிரி உண்டு, இந்த சன்லைட் பாதிப்படையதால கண்ணுக்கு முன்னு வரலாம் என்று அதை தெரிஞ்சியம் என்று சொல்லுவோம். கண்ணின வெளிவெண் படத்துல ஒரு சிவப்பான ஒரு இதா படர்ந்து வர்றது, அப்படி நீங்கள் வெளியில போகும் பொழுது நீங்கள் உங்களோட கண்ணை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சன்கிளாசஸ் வேர் பண்ண வேணும். அது வேர் பண்ணாட்டு சில இந்த கண் கூசுதல் இருக்கலாம். சில பேருக்கு வந்து கண் கூசுதல் வந்து அலர்ஜி அதுகள் இருந்தால் அலர்ஜி கன்ஜங்டிவைட்டிஸ், சிலருக்கு அலர்ஜி இருந்தாலும் அந்த கண் கூசலாம். மற்றது சில பேருக்கு கேட்ராக்ட் இருந்தாலும் கண் கூசலாம். மற்றும்படி சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன், கண்ணில் ஏதும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கண் கூசும். மற்றது கண்ணுக்குள்ள ஏதும் இன்ஃப்ளமேஷன், எனவே கண் கூசுதலோட முக்கியமாக கண்ணும் சிவந்திருந்தால் அது வந்து கண்ணுக்குள்ளே ஏதும் ஒரு பாதிப்பு இருக்கிறதா அறிகுறியா இருக்கலாம். மறுபடியா நீங்கள் உங்களோட கண் வைத்தியரை பார்த்து ஒரு ஒப்பீனியன் எடுக்கிறது முக்கியம். சாதாரணமாக வெளியிலே கண் போகும் பொழுது கண் கூசுதுன்னா நீங்கள் இந்த சன்கிளாசஸை முதல்வர்க்க ட்ரை பண்ணி பார்க்கறது முக்கியம்.
சரி டாக்டர், அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த நீரழிவு நோய் டயபெட்டிஸுக்கும் கண்ணுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி நாங்கள் முன்னரும் பேசியிருக்கிறோம். குறிப்பாக எங்களுக்கு இன்றைய தினம் சுருக்கமாக சொல்லுங்கள், இந்த டயபெட்டிஸ் இருப்பவர்கள் கண்ணை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்னவெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டும்?
ஓ, முக்கியமாக இந்த நீரழிவு நோய் இருக்கிறவர்களுக்கு கண் தாக்குறது மிக மிக காமன். ஆனபடியால் நீரழிவு நோய் எமது மக்கள் தமிழ் மக்களுக்கு அளவேருக்கு இருக்கின்றது. அவர்கள் ரெகுலராக ஐ டெஸ்ட் பண்ண வேணும். ஏனென்றால் நீரழிவு நோய் இருக்கும் பொழுது அது கனகாலமாக இருந்தால் அந்த கண்ணில் இருக்கிற அந்த விழிச்சிறையில இருக்கிற நாளங்களை, குருதி நாளங்களை அது பாதிக்கக்கூடும். அது அந்த குருதி நாளங்கள் சில நேரம் வெடிச்சு ப்ளீட் பண்ணலாம், அல்லது ஃப்ளூயிட் லீக் பண்ணி ஸ்வெல் பண்ணலாம். அதால கண் பார்வை குறையக்கூடிய சான்ஸ் இருக்கிறது. எனவே நிச்சயமாக நீங்கள் உங்களோட பிளட் சுகர், அதாவது உங்களோட குருதியில இருக்கிற சுகரை நீங்கள் கண்ட்ரோல்ல வச்சிருக்க வேணும். அதுக்கு நான் வழக்கமாக சொல்றது இந்த HbA1c ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று ஒரு 6 months செய்து பார்க்கணும். அது வந்து 6 அல்லது 6 குறைவாக இருந்தால் கண்ணை பாதிப்படைக்கிறது வந்து குறைவாக இருக்கும். அது HbA1c அண்டு அதை நீங்கள் உங்கள் ஜிபியை கொண்டு வச்சு அந்த டெஸ்ட்டை செய்யலாம். மற்றது உங்களை பிளட் ப்ரெஷரையும் பிளட் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்க என்றால் இந்த கண் பாதிப்படைகிறத ஓரளவு நீங்கள் போஸ்ட்போன் பண்ணலாம். வழக்கமாக ஒரு 20 வருஷத்துக்கு மேலே டயபெட்டிஸ் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 10% ஆகளுக்கு அந்த கண் பாதிப்பு நிச்சயமாக வரும். ஆனால் நீங்கள் அந்த இதுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்க என்றால் பாதிப்படையாமல் தவிர்க்கலாம். முக்கியமாக உங்களுக்கு பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கிற டேப்லெட்ஸுகள் மற்றது உணவு வகைகள் இல்ல கட்டுப்பாடாக இருந்தால் உங்களோட பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ண நீங்கள் இந்த பிரச்சனை வர்றதை தடுக்கலாம். மற்றது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை கண்டுபிடித்தார்கள் என்றால் உங்களை அதுக்கு தேவையான மருந்து வகைகள் அல்லது சில நேரம் கண்ணுக்குள்ள இன்ஜெக்ஷன் போட்டு அல்லது லேசர் பண்ணி லேசர் ட்ரீட்மெண்ட் அதுகள் கொடுத்து நீங்கள் அந்த கண் பார்வை முற்றாக போகாமல் இருக்கிறதுக்காக தடுக்கக்கூடியதாக இருக்கும்.
நிறைவாக டாக்டர், இது கண் நலம் தொடர்பான மாதம், எனவே எங்களது கண்ணை நாங்கள் ஆரோக்கியமாக பேணுவதற்கு எப்படியான உணவு பழக்க வழக்கங்களை கொண்டிருக்க வேண்டும்?
உணவு பழக்க வழக்கங்கள் கண்ணின் ஒரு ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியம். முக்கியமாக இந்த ட்ரைனஸ் ஆஃப் த ஐ இல்லாட்டி இந்த மேக்யூலர் டீஜெனரேஷன் என்று இருக்குது, அதாவது விழித்திரியல வார ஒரு டீஜெனரேஷன், இதுகளை நாங்கள் தடுப்பதற்கு ஒரு பேலன்ஸ் டயட், அதாவது முக்கியமாக இந்த பச்சை மஞ்சள் சிவப்பு வகையான காய்கறிகள் மற்றது பல வகைகளை உண்ணவன். நான் வழக்கமாக சொல்லுவேன் இந்த டிராபிக் சிக்னல் இருக்குல்லோ, டிராபிக் சிக்னல்ல பச்சை மஞ்சள் சிவப்புண்டு அந்த அந்த கலர்ல இருக்கிற பச்சை காய்கறிகள் மற்றது பழங்கள், பச்சை நிற பழங்கள் கிவி ஃப்ரூட்ஸோ இல்லாட்டி பப்பாசி மற்றது சிவப்பு பழங்கள் அண்ட் கீரை வகைகள் பச்சை வகையான கலைகள் முக்கியமாக கண்ணுக்கு மிகச்சிறந்தவை. அத்தோடு நட்ஸும் அது அந்த எங்களோட கேஷ்யூ நட்ஸோ ஆமண்ட் நட்ஸோ அதுகள் வந்து ஒரு கைப்பிடி மாத்திரம், ஒவ்வொரு ஒரு கிழமைக்கு ஒரு கைப்பிடியான நட்ஸும் சாப்பிடுறது முக்கியம். டெய்லியாக மரக்கறி வகைகளும் மற்றது ஆயிலி மீன் செமன் அந்த மாதிரி மீன்களும் கண்ணுக்கு சிறந்த ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து மேக்யூலர் டீஜெனரேஷன் ட்ரைனஸ் அதுகள் வராமல் தடுப்பதற்கு உதவியாக இருக்கும்.
மிக்க நன்றி டாக்டர் பத்மராஜ், கண் நலம் தொடர்பில் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். வணக்கம்.
வணக்கம், இன்னும் ஒரு சந்திப்போம். நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.